Welcome to Irai Isai, Tamil Christian Music Radio, and we're doing a Bible study on the book of Esther. I am Selvan Thomas, and along with me is Sujatha Selvan.
வணக்கம் இறை இசை நேயர்களே, மீண்டுமாய் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். போன வாரம் நாம் எஸ்தர் என்ற வேத புஸ்தகத்தின் ஒரு சில பகுதிகளை, முதல் மூன்று அதிகாரங்களை ஒரு வேத பாடமாக செய்தோம்.
இன்னைக்கு வந்து நம்ம ரிமைனிங் சாப்டர்ஸை பார்க்க போகிறோம் இல்லையா? ஹவ் மெனி சாப்டர்ஸ் ஆர் கோயிங் டு டு?
இன்னைக்கு வந்து 4-7 வரைக்கும் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குது. 1-3 முடித்து விட்டோம், இப்போ 4-7 பார்க்க போகிறோம்.
ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸில் வந்து எப்படி எஸ்தர் என்ற ஒரு அனாதை பெண், ஒரு பட்டத்து ராணி ஆகிய மாறின ஒரு கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா?
ஆமாம்.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ராஜா ஒரு டிக்டேட்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க இல்லையா? அண்ட் அது என்னென்னா, எஸ்தர் ஒரு யூத இனத்தை சார்ந்தவள் என்பது நமக்கு தெரியும். அது முர்தெக்காய், அது எஸ்தருடைய கசின் மேல் அந்த கோபத்தினால் ஹாமான் என்னக்கூடிய அந்த ராஜாக்கு இருந்த ஒரு அட்வைசர் வந்து முர்தெக்காய் மட்டுமன்றி அந்த யூத இனத்தையே ஒழிப்பதற்கான ஒரு டிக்டேட்டர் பாஸ் கட்டளையை வந்து அரசர் ராஜ முத்திரையின் மூலமாக அதை பாஸ் பண்ணுறான். இதுதான் நம்ம சாப்டர் 1-3 பார்த்தோம் இல்லை?
ஆமாம். இப்போ 4-7 வரையிலான அதிகாரங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஓகே.
இந்த எஸ்தர் புஸ்தகம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு புஸ்தகம். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை வந்து கவனமாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து எதையாவது மிஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த 4வது அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி ஒரு கட்டளை ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட உடனே, இதெல்லாம் தெரிஞ்ச உடனே முர்தெக்காய் வந்து தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தன் நடுவில் புறப்பட்டு போய் மகா சத்தத்தோடு அலறினான் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. அப்படியே ராஜா அரண்மனை வாசல் வரைக்கும் வரான்.
ஓகே, இந்த ரெட்டுடுத்து இந்த சாம்பல் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய முறை நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இட்ஸ் அ சைன் ஆஃப் மோர்னிங்,
கிரீவிங், அதாவது துக்கத்தின் ஒரு அடையாளம், தாழ்மையின் அடையாளம்னு கூட சொல்லலாம், மனம் திரும்புதலின் அடையாளம்னு கூட சொல்லலாம். முக்கியமாக துக்கம், வருத்தம் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். இது வந்து டிப்பிக்கலி ஜூவிஷ், யூதர்கள் அதிகமாக செய்யப்படுகிற ஒரு காரியம். இது வந்து ஒருத்தர் ரெட்டுத்தி சாம்பல் ஒரு உட்கார்ந்த ஒரு யூதன் இருக்கானா, நிச்சயமாக ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப டிப்பிக்கலி ஜூவிஷ். ஸோ இவங்க வந்து இவங்க வந்து இதில் இருந்தாலும், சிறையிருப்பில் வேற ஊரில் பெர்சியாவில் இருந்தாலும், அவங்க யூத இதை விடலை இல்லையா? முர்தெக்காய் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆமாம் நான் உணங்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. அதுக்கும் காரணம் வந்து ஒரு நல்ல யூதன், யூதர்கள் வந்து யாரையும் வணங்கக்கூடாதுன்னு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதனால தான். ஸோ இவர் இப்படி மோன் பண்ணி ரெட்டுத்தி சாம்பல் எடுத்தவராக சாம்பல் போட்டுக்கொண்டு ராஜா அரண்மனைக்குள்ளே வர, ராஜ அரண்மனை வாசல் இருக்குன்னு வராரு.
ஆமாம், பட் ராஜர் வாசல் கிட்டே கூட அப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு முறைமை இருக்கு இல்லையா?
அரண்மனைக்கு
உள்ள
வரக்கூடாது, ராஜாவுக்கு எதிராக யாரும் ரெட்டுத்தி வரக்கூடாது. அதுவும் இந்த ராஜாவை நமக்கு தான் தெரியுமே, அவர் எப்பவும் கேளிக்கை கொண்டாட்டம் சந்தோஷத்துல இருப்பவர், அவருக்கு துக்கத்தை பாக்குறதுக்கு பிடிக்காது. அதனால அவர் உள்ள வர முடியல, முர்தெக்காய் அங்கேயே இருக்காரு. அப்போ எஸ்தருக்கு வந்து அதை போய் எல்லாரும் சொல்றாங்க, அவளுடைய அந்த தாதிமார், அந்த அவளுடைய அசிஸ்டன்ட்ஸ் வாட் எவர். அண்ட் ராஜா வந்து ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் ஒரு ஆள், அவர் எல்லாரும் போய் எல்லாரும் சொல்லும் போது அவர் ரொம்ப துக்கப்படுறா. எஸ்தர் துக்கப்பட்டு அவ என்ன பண்ணுறா, அவருக்கு துணிமணிகள் கொடுத்து அனுப்புகிறான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு காரியத்தை பற்றி சொல்லணும். நம்ம போன தரம் பேசும்போது நம்ம சொன்னோம், கடவுள் என்கிற பெயர் எங்கேயுமே வரலை. அதற்கு பல காரணங்கள் உண்டு, பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னோம். ஒரு காரணம் அதில் இப்போ இங்கே சொல்கிறேன்னு சொல்ல நினைக்கிறேன். இவங்க வந்து ரெட்டுத்தி சாம்பல் உட்காந்து எல்லாம் பண்ணாலும், அவங்க வந்து பண்ணுறது வந்து ஆக்சுவலி இட் இஸ் வெரி டிபிக்கல் ஆஃப் ஜூஷ் இதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஏன் இவங்க கடவுளுடைய பேரை மென்ஷன் பண்ணலைன்னா, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாதுங்கிற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? தேவனுடைய இன்ஃபேக்ட் நீ வந்து இப்ப கூட சில கோயில்கள்ல உண்டு இல்ல, ஜீசஸ் இந்த இது சுவிசேஷம் படிக்கப்படும் போது எழுந்து நிற்பாங்க. யூதர்களுக்கு வந்து அந்த இது பைபிளை வந்து அவங்க இது மொழிபெயர்க்கிறாங்க, இது பண்றாங்கல்ல, சாரி, ஸ்க்ரோல்ஸ்ல காப்பி பண்ணும்போது ஒரு வார்த்தை தப்பாயிட்ட கூட ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க.
ஒன் ஆஃப் த சினோகாக்ஸ் போயிட்டு வந்தாங்க என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு எழுதக்கூடிய அந்த பேனா போனில் வச்சுருக்க அந்த டூல் கூட, ஒரு அந்த பென் நம்ம சொன்னாலும் கூட, அது வேறு எதுக்குமே உபயோகப்படுத்த மாட்டாங்களாம். வெரி எக்ஸ்க்ளூசிவ் நீ சொல்கிற மாதிரி தான்.
ஸோ அவங்களுக்கு வந்து ரெவரன்ஸ் டு காட், கடவுள் மேலே இருக்கிற மாதிரியாது. நம்ம இன்னொரு வசனம் பாட்டு கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், ரிவர்ஸ் ஆஃப் பாபிலான்.
ஆமாம்,
அதில் வரும் இல்லை, ஹவு கேன் வி சிங் த லார்ட் சாங் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட். அதாவது தேவனுடைய பாடல்கள், சியோனின் பாடல்களை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதம் வரும். அத மாதிரி இந்த அந்நிய தேசத்துல தேவனுடைய பெயரை நம்ம சொல்லக்கூடாதுன்ற ஒரு காரணமும் இருக்கலாம். அதாவது என்ன, அப்படி சொன்னாக்க இவங்க வந்து தங்களுடைய தேவர்களுக்கு ஒப்பா நம்ம கடவுளையும் நினைச்சிடக்கூடாது, ஹி ஷுடன்ட் பி மிஸ்டேக்கன் ஃபார் பர்ஷியன் காட்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கக்கூடும் அப்படின்றது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால அவங்க கடவுளுடைய பேரை சொல்லலையே தவிர, இப்போ அவங்க ரெட் உடுத்தி சாம்பல்ல உட்கார்றது யாருக்காக? எஸ்தர் வந்து உபவாசம் பண்றாங்க, மொறுத்துக்காயில உபவாசம் பண்றாங்க. தெரியுது நமக்கு அவங்க தேவன் மேல, அதாவது அவங்க கடவுள் பக்தியில எந்த விதத்திலையும் குறையவும் படல, இன்ஃபேக்ட் அதிகமா இருந்ததுனாலதான் அவங்க அதை சொல்லல அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவே, ஸோ எஸ்தர் வந்து அவருக்கு துணியெல்லாம் கொடுத்து அனுப்புறா, இந்த மாதிரி நீங்க நல்ல துணி கிழிந்த ரெட் உடுத்தி கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பும்போது மொறுதுகாய் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவருக்கு பிரச்சனை வந்து அப்போ அது இல்லை, தனக்கு அவளுக்கு வந்து வருத்தமா இருக்கு, தன்னுடைய அவர் தானே அவளுக்கு அப்பா மாதிரி, அவர் வந்து இந்த மாதிரி இப்படி துக்கமா இருக்குது அவர் நினைச்சுட்டு இருக்கா, அவருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டா ஹில் பி ஓகேன்னு. பட் அவருடைய இது வந்து அது இல்லை, ஹீ வாண்ட்ஸ் டு ட்ரா ஹர் அட்டென்ஷன் டு த ஃபேட் ஆஃப் த ஜூஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஹீ இஸ் கன்சர்ன் ஃபார் ஆல் ஜூஸ், தன்னை மட்டும் காப்பாத்திக்கணும்னு அவர் நினைக்கல. ஒருவேளை அவர் பண்ணியிருக்க கூட முடியும் பிகாஸ் எஸ்தர் இருந்தனால, பட் அவர் வந்து மொத்த யூத குலத்துக்கும் அந்த அழிவை பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. ஸோ அதுதான் இட் இஸ் அ லெசன் டு லேர்ன் இன் தட். எஸ்தரும் சரி, அவர் அதுக்கப்புறம் எஸ்தரும் அதில் இன்வால்வ் ஆகிறா இல்லையா. நம்ம வந்து நம்மளுடைய ஜனத்தை குறித்து, அவங்களுடைய அழிவை குறித்து எந்த அளவு நம்ம கவலைப்படுறோம், வருத்த சாரி கன்சர்ன்டா இருக்கும், கரிசனை கொண்டவர்களா இருக்கும். ஸோ இது வந்து தட்ஸ் ஒன் திங் டு நோ. இன்ஃபேக்ட் எஸ்தர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கா இதுக்குள்ள அரண்மனைக்குள்ள, பட் அவள் வந்து மொறுதுக்காயும் அவளை எவ்வளோ அழகா அவளுக்கு வழி நடத்திருக்க, ஒரு பெரிய விஷயம், நல்லபடி ஒரு தாய் தகப்பட்டு இல்லாட்டப்பளும் அந்த பொண்ணை அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காரு. அவளுக்கு முதல்ல தெரியல, சின்ன பொண்ணு தானே அவன் வந்து அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தன் தகப்பன் போன்றவர், கஷ்டப்படுறான்றது மட்டும்தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அந்த வஸ்திரங்களை வந்து அவர் வாங்கிக்காததோடு இல்லாமல் அவர் சொல்றாரு அவள்கிட்ட வந்து, நீ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்காக உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இது ஒரு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். யாருக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, நம்ம வி நெவர் சீ த லார்ஜர் பிக்சர். நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல இருந்து கிளம்பும், அப்ப நீயே உன் தகப்பன் விட்டாரு நிச்சயமா சாவீர்கள், நீ அரண்மனையில் இருக்கிறனால நீ தப்பிப்பேன்னு சொல்லி நினைக்காத அப்படி சொல்றாரு. அவர் எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, இவ ஒரு அரண்மனையில் இருக்கிறனால ஒருவேளை இவ இவளை பத்தி தெரியாம போயிடலாம், இவ அப்படியே தப்பிச்சுனா நினைக்காத, நீ யூத பெண்ணுன்னு தெரியும் போது கண்டிப்பா நீயும் சாவ. ஏன்னு சொன்னா, ராஜா எழுதின கட்டளைய ராஜாவே மீற முடியாது. அதுவும் வந்து வஸ்தி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் இல்லையா, அவளையே வந்து தன்னுடைய கட்டளையினால அவர் வந்து அவளை இது பண்ணிடுறாரு, அவளை அபாண்டன் பண்ணிடும் போது. எஸ்தரும் அவருக்கு ரொம்ப பிரியமானதான், ஆனா அவரோட கட்டளை அவரே மீற முடியாதுங்கிறனால எஸ்தர் அதான் அவர் சொல்றாரு மொறுதுகாய், சோ நீ யூத பெண்ணுன்னு தெரிய வரும்போது நீ தப்பிக்க முடியாது. அதுவும் எஸ்தர் சொல்லி அனுப்புறா, இந்த மாதிரி நான் போக முடியாது ராஜா கிட்ட, ராஜாவா கூப்பிட்டால் ஒழிய போக முடியாது, அப்படி போனாக்க ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய செத்து சாக வேண்டிதான் அந்த பர்சன். அதாவது அது எப்படின்னா, அதை நம்ம கொஞ்சம் விஜுவலைஸ் பண்ணணும்.
ஆமா, இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சஜஸ்ட் பண்ண மிக்க பாயிண்ட், அதாவது சிறு குழந்தையிலேருந்து மொறுதுக்காய் எஸ்தரை வளர்த்து பின்னாடி அவளுக்கு வந்து இளவரசி மகாராணி ஆகிறதுக்கான அந்த செலெக்ஷன்லாம் இருக்கும்போது அதுக்கு ஆயத்தம் பண்ணி அது சென்று அவள் போனாலும் கூட, இது வந்து மொறுதுக்காய் வந்து ஒரு ஃபோர் நாலேஜோடு இதெல்லாம் பண்ணவே இல்லை. அவர் வந்து அந்தந்த அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை வந்து அவர் நடத்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது பின்னாடி நம்ம இப்படி பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த நீ இப்போ சொல்லிட்டு இருக்க டைமில் தான் இந்த அந்த ஜூஸ் எல்லாம் போய் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற அந்த 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 கட்டளை பிறப்பித்த பிறகு தான் அவருக்கு உதிக்குது. ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் எஸ்தரை கடவுள் அங்கே வைத்திருக்கிறாரோன்றது அவருக்கு ஒரு உதயம் அவர் மனசு உள்ள வருது. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. பட் நவ் ஹி இஸ் கன்வின்ஸ் தட் காட் ஹேட் அ பிளான் அண்ட் ப்ராபபிலி எஸ்தர் இஸ் அ கீ ஃபிகர் இன் தட் பிளான்ன்றது மொர்சேக்கு அப்போ ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. அப்போதான் நீ இப்போ சொல்ற பல விஷயங்கள் அதில் வருது.
ஆமாம், அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து கடவுள் கீழ்ப்படிந்து எப்பொழுதே நடக்கும், எப்பொழுதுமே நடக்கும்போது கடவுள் நம்ம தன்னுடைய திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவார். எப்போ எப்படின்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு கீப் டூயிங் காட்ஸ் வில், கடவுளை சித்தப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம். இப்போ எஸ்தர் வந்து ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறத குறித்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாடல்.
குழந்தைய பாடிய ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக ரோ என்ற ஆல்பம்ல இருந்து. Welcome back and you are listening to RSI Tamil Christian Music Radio and we're doing a Bible study on the book of Esther part 2.
நான் சொன்னேன் எஸ்தர் வந்து ஷி சேஸ் நவ் தட் 30 நாளா என்ன ராஜா அழைப்பிக்கவில்லை. அப்போ இது ராஜாவுடைய தவறாத ஒரு சட்டம் உண்டது. என்னன்னா ராஜா அழைக்காமல் யாராவது உள்ள வந்தா அவர் வந்து போர் செங்கோலை நீட்டினால் வழிய அவர் கண்டிப்பாக சாகவே சாக வேண்டும் அப்படிங்கிற சட்டம் அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மொர்தெகாய்க்கு சொல்கிறா, இந்த மாதிரி இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு உங்களுக்கும் அது தெரியும். 30 நாளாக என்ன ராஜா அழைப்புக்கல. ஸோ ஷீ இஸ் நாட் வெரி பாப்புலர் வித் த கிங் அட் த
மோமெண்ட்.
அதனால அவ இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்கேரி இல்லையா. அவளுக்கு தான் தெரியும் அது என்ன. நமக்கு வி டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் ரியலைஸ் வாட் இட் இஸ் லைக்.
இல்லை அதான் இந்த டைமில் வந்து வி ஷுட் ரியலி விஜுவலைஸ் அண்ட் சி. அந்த டைமில் வந்து ராஜா அந்த செங்கோலை நீட்டினால வழியே அவங்க முன்னாடி யாரும் வர முடியாது, வந்தால் அவங்கள வந்து இதில் கில் சச் அ பர்சன் சொல்லிட்டு அப்படின்னு இருக்கிறதுனால வந்து இமேஜின் அ சுச்சுவேஷன், கிங் வந்து அரசவைன்னு பெரிய அரசவையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அரசவையில் உட்காந்துருக்கும் நிறைய அவர் அட்வைசஸ் அந்த அவர் நிறைய குறுநில மன்னர்கள் கூட அவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா. ஒரு மேஸ் ஹால் அப்படிலாம் இருக்கும்போது வந்து ராஜா சீரியஸாக வந்து பேசிட்டு, அதனால தான் இந்த சட்டம் இருக்குது. நாட் தட் ராஜா வந்து அந்த செங்கலம் நீட்டினாதான் வரணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா தே வாண்ட் டு எம்ஃபசைஸ் த ஃபேக்ட் தட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ், அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால கதவெல்லாம் சாத்தி ரொம்ப சீரியஸாக பேசிக்கிற நேரத்தில் வந்து கிங் தான் இஸ் காட் அன் அத்தாரிட்டி டு சே ஓகே லெட்ஸ் டேக் அ பிரேக் ஆகணும், ஓகே ஐ சமன் சம்மன் சொன்னால் அவர் தான் சொல்லணும். அதனால ரொம்ப அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் எஸ்தர் வந்து அது ராஜா முன்னாடி போகணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அந்த பார்த்தீங்கன்னா கதவு நடந்துருமா அமைதியாக இருக்க ராஜா பேசினார். திடீர்னு வந்து அந்த கதவுகள் திறந்து கொண்டு ஒரு பதபதைப்போட எஸ்தர் மகாராணி உள்ளே வராங்க. அப்போ உடனே எல்லாருக்கும் தெரியும், ஐயோ இவங்க வராங்களே, அழைக்காத வந்துட்டாங்களே அப்படின்னா இவங்களை நிச்சயமாக நம்ம கொள்ளணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் தான். அது இல்லாமல் எஸ்தர் வந்து இதன் வந்து ஆமான்ட்லாம் வந்து எப்போ நேரம் கிடைக்கும் எப்போ இவங்களை முடிக்கலான்ற ஒரு ஏன்னா முருதக்காயுடைய கசன் தான் இல்லை எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் அந்த யூத கூட்டம்ன்றதுனால. அதனால் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பா, நம்ம தானாக வந்து மாட்டிக்கினாங்க, நம்ம ஏதோ பண்ணலாம்னு நினச்சது வந்து இவங்களே வந்து மாட்டிட்டாங்கன்ற மாதிரி இருக்கவே. ஆனால் ராஜா மனசில் என்ன யோசித்திருப்பாருன்னு பாருங்க, ராணிக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு, தெரியாத வரல அப்படின்னும் போது கதவை திறந்துட்டு முகமே சரியில்லையே இப்படி ஒரு மாதிரி வந்து நிற்கிறாங்களேன்னு என்னமோ நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்றதுனால அப்படின்னும் போது தான் அந்த ராஜா வந்து அந்த செங்கோலை நீட்டுறாரு. அப்போ அப்போ இனிமேல் she does not have to worry that she won't be put to death.
அது இன்னொரு சில காரியங்களையும் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். எஸ்தருக்கு வந்து மரண பயத்தோடு வந்திருப்பா உள்ள இல்லையா. அப்புறம் இந்த சட்டம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் நான் நினைக்கிறேன், ஐ டென்ட் ரீட் தி சிலிவர், பட் எனக்கு தோணுது என்னென்னா, திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்கன்னா ராஜாவுடைய உயிருக்கு கூட ஆபத்து இல்லையா. இப்போ திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்து வெட்டிடலாமே, kill, they can kill the king
indradraanga.
I think that is another reason why they have this kind of
illa but velil irundhu varadhu konja saathiyam irukkaad ena raja anumbodhu nariya soldiers la maharaniya irukadhalla even she came up to the door
illa what I'm saying is ipo soldiers la kuda ena namma paakrome oru rendu per vandhu rajava kola panna try pannanga illa so indira gandhi kuda
illa indha idhe case la idhe rajava kola seyrathukku dhaan rendu
per try pannanga so adanalu kuda andha satta vandhukala nu nenikiren so appadi oru esther solra முருதகா கிட்ட நான் போய் போறேன், ராஜா கிட்ட போறேன், 30 நாள் வரைக்கும் நான் என்னை கூப்பிடல அவரு. ஸோ எனக்கு இந்த ஆக்சுவலி ஐம் நாட் வெரி பாப்புலர் வித் கிங் நவ் அப்படின்னு சொல்லும்போது தான் முருதகா சொல்றாரு, அதே பை த சேம் டோக்கன் வந்து யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் தட் வந்து அதுவும் நீ 30 நாளாக அவரை உன்னை பற்றி நினைக்கலன்னு போது நீ யூத பெண்ணு தெரிஞ்சால் ஒருவேளை உன்னை கொலை பண்ணவும் அவர் தயங்க மாட்டார், வஸ்தியை கூட கொலை பண்ண ட்ரை பண்ண ஐ மீன் அபேண்டன் பண்ண தயங்காதனும் உன்னை இது பண்ண மாட்டார்னு சொல்லி அவர் சொல்லும்போது எஸ்தர் அதில் புரிஞ்சுக்கிற அவர் சொல்கிறதுல இருக்கிற உண்மையை. அப்போ தான் அவர் சொல்கிறேன், நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசம் பண்ணுவோம், நீயும் உபவாசம் பண்ணு, 3 நாள் கழித்து நான் போகிறேன், நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பு தான். ஆக்சுவலி நமக்கு தெரியல, யங் கேர்ள் ஹர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக்.
லைஃப் அட் ஸ்டேக்ன்றது நம்ம இதுக்கு வந்து எஸ்தருக்கு எதிர என்னால் ஒரு லாபமும் கிடையாது. அது ஒரு உமன் மேக்சிமம் ஒரு கெரியர்ன்ற வார்டு நம்ம சொல்லலாம்னா கூட இல்லை, என்ன டிசையர் பண்ணலாம், த ஹையஸ்ட் டு பிகம் யூ கான் பிகம் அ கிங் பட் யூ கேன் பிகம் அ குவீன். ஷி இஸ் ஆல்ரெடி அச்சீவ் தட். இந்த டைமில் போய் ஏதாவது ஸ்டூப்பிடாக ஏதாவது பண்ணி அவங்க ஏதாவது ரிஸ்க் பண்ணிக்கிறதோட இருக்கிற லைஃப் நல்லா சந்தோஷமாக இருந்துக்க
வேண்டியதானே,
யார் செத்தா நமக்கு என்ன, நான் மகாராணி ஆயிட்டேன்ற ஒரு எண்ணத்தில் தானே பெரும்பாலான மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா.
அப்புறம் இன்னொன்று நம்ம இந்த ஃபோர்த் சாப்டரோட கடைசியில் என்ன பார்க்குறோன்னா, கடைசி வசனம், அப்போ முருதகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இத்தனை நாளும் எஸ்தர் வந்து முருதகாய் சொன்னபடியெல்லாம் செஞ்சான், பட் இப்போ வந்து ஷீஸ் பிகம் அ உமன். இதனால் ஷி வாஸ் அ கேர்ள், இப்போ ஷீஸ் பிகம் அ உமன் அண்ட் ஷி ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் போது ஷி டேக்ஸ் திங்ஸ் இன் டு ஹர் ஹேண்ட்ஸ். அண்ட் வந்து முருதகாய் வந்து அவசரம், இப்போ முருதகாய்க்கு புரியுது, ஓகே நவ் ஷீ இஸ் அடல்ட், ஷீ இஸ் ஏபிள் டு டூ திங்ஸ் போது ஹீ கோஸ் அண்ட் டஸ் வாட் ஷீ சேஸ். அண்ட் வந்து இவங்க உபவாசம் பண்ணுறதெல்லாம் வந்து லைக் ஐ சைட் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு டிபிக்கல் ஜூவிஷ், அண்ட் இட் இஸ் மென்ட் டு மூவ் காட் இல்லையா. உபவாசம் பண்ணுறவங்க எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னா தேவன் வந்து அவங்களுடைய ஜபத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணும்போது தேவனும் அந்த ஜபத்தை கேட்குறாருங்கிறத நம்ம அடுத்த வர இதுகளில் பார்க்குறோம். அதிகாரங்களில் எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, தேவன் கடவுள்ங்கிற வார்த்தை இந்த வரலன்னா கூட கடவுளை நோக்கி உபவாசம் பண்ணுறாங்கன்றதை வந்து எம்ஃபசைஸ்
பண்ணுறாங்க.
ஓகே, சாப்டர் ஃபைவ்ல என்ன ஆகுதுன்னா, எஸ்தர் அவர் சொன்னபடியே உபவாசம்லாம் பண்ணிவிட்டு ராஜா குலு மண்டபத்தில் இருக்கும்போது போகும்போது ராஜா உடனே போர் செங்கோலை நீட்டின உடனே அதை போய் அவள் தொட்டு உடனே ராஜா அவள்கிட்ட சொல்கிறார், எஸ்தர் ராஜாத்தையும் உனக்கு என்ன வேணும், நீ ஆற ராஜத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சி நம்ம வந்து வென் வி ஸ்டெப் அவுட் இன் ஃபேத் ஃபார் த ஃபார் ஆர் கிங் ஃபார் த ஃபார் ஆர் பீப்புள், தி கிங் இஸ் ப்ரிப்பேர்ட் டு கிவ் வாட் எவர். நம்முடைய ஜனத்துக்காக நாம் வந்து நம்முடைய உயிரையும் பணையும் வைத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நம்ம உன் கால் வைக்கும் தேசம் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நமக்கு ராஜ்யத்தின் பாதி மட்டும் கூட அவளுக்கு கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு ராஜா, ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் ராஜா அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ராஜா, நாம் அவருடைய ஜனங்கள் அழிவதை காண சகிக்காமல் நாம் வந்து செய்யும் தியாகமாக காரியங்களை செய்யும்போது நமக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பது எவ்வளோ அதிக நிச்சயம் இல்லையா. இந்த எஸ்தர் ஆனால் ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் வைஸ் கேர்ள். அவள் வந்து என்ன பண்ணுறன்னா, அவர் கேட்ட உடனே ஓகே கடவுள் ராஜா கிட்ட நமக்கு இது கிடச்சிருது கிடச்சிருதுன்னு சொல்லி உடனே அப்பா உடனே இந்த ஆமானால தான் இப்படி ஆச்சு அப்படின்லாம் சொல்லாமல் அவள் எவ்வளோ ஸ்மார்ட். அவளுக்கு தெரியும் இந்த அவள் ராஜாவோட இன்டிமேட்டாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதோட இந்த ராஜாவை அவளுக்கு நல்லா தெரியும், அவன் வந்து ஒரு என்ன சொல்றது போஜன பான பிரியன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் அ க்ரூவல் மேன் ஆல்சோ. அவன் வந்து எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவனை வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் தன்னுடைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றா இல்லையா. ஸோ அவர் நேராக அவர்கிட்ட வந்து இந்த ஹாமான் பத்தியோ இல்லை யூத குலத்துக்கு வந்து இதை பத்தியோ சொல்லாம நான் பண்ண போற விருந்துக்கு வாங்கன்றா. அதாவது ஜீசஸ் கூட நமக்கு சொல்றா இல்லையா, சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். We have to be wise. We have to use the brains that God has given us. So Esther strategized very well.
Amma, it also, see, Esther has gone into an environment where no one else expects her. என்ன சொல்ல வரேன்னா, தேர் சம் சீரியஸ் பிஸ்னஸ், ராஜா இருக்காரு, அட்வைசர்ஸ் இருக்காங்க, ஹாமான் இருக்காங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 30-40 பேர் இருக்கக்கூடிய அரசவைக்குள்ள எஸ்தர் என்ட்ரி ஆகிறாங்க. அந்த இடத்துல போய் இப்ப என்ன சொன்னாலும் வந்து இவ்வளவு பேருடைய இன்ஃபுளுஸ் ராஜா, ராஜாவுடைய ஈகோ, இப்ப நான் மாத்தி சொன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் எப்படி இதை மாத்தி சொல்ல முடியும்ன்றதுலாம் இருக்கும். எஸ்தர் அதை உடனே உள்ள போனோடனே உணர்ந்துடுறாங்க. இந்த டைம்ல நம்ம கேட்டா வந்து இது நிச்சயமா வந்து எவ்வளவு தூரம் ஃபேவரபிளா போகும்னு தெரியல.
வெரி ஸ்மார்ட். அது என்னன்னா, ராஜாவும் ஹாமானும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதை சொல்லணும், எல்லாரும் இருக்கிற சபையில சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவ வந்து விருந்துக்கு வர சொல்லி சொல்றேன். அப்படி சொன்ன உடனே சரி,
அவ ரெண்டு பேருமே வர சொல்ற, அதுவும் ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு விஷயம் தான். ஏ ராஜா மட்டும் கூப்பிட்டுருக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் வந்து நீங்க சொல்றபடி செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் சரின்னு ஆமான் சந்தோஷமா போயிடுறாரு. சந்தோஷமா போயிட்டு
சாதாரண சந்தோஷமும் கிடையாது ஆமானுக்கு. ஆமானுக்கு என்னன்னா, இவ்வளவு பேர் அந்த சொன்ன மாதிரி எல்லா குறுநில மன்னர்கள் பல அமைச்சர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க குவிங்க. அப்ப மகாராணி என்ன சொல்றாங்க, ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் தான் அழைச்சிருக்காங்க அடுத்த நாளைக்கு. அதுல ஆமான் ராஜான் போது, இப்ப நான் இவர் வந்து ராஜா கடுத்தது நான் தான் லெவல்ல என்ன வச்சிருக்காங்கன்றது அவர் நல்லா தெரிஞ்சிருச்சு.
ஆமா, ஆனா இந்த முருதுகாய் போகும்போது என்ன சொல்ற செய்யறான்னா, அரண்மனை வாசல்ல முருதுகாய் தன முன்னாடி எழுந்து நிக்கிறேன் உடனே அவனை தன்னை நமஸ்கரி அதை பார்க்க உடனே அவனுக்கு ரொம்ப ஊக்குரமா, ஹி இஸ் வெரி ஆங்கிரி. உடனே அவன் சொல்றான், தன் யூஸ்வலி பீப்புள் டூ திஸ்ல, தன் வீட்டுக்கு போய் தன் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ராஜா என்னெல்லாம் எப்படி எல்லாம் இது பண்ணியிருக்காரு எல்லாம் சொல்லிட்டு, இன்னைக்கு என்னை வந்து எஸ்தர் வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, ராஜா இது விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, என்னை தவிர வேற யாரையும் கூப்பிடல, வந்து நாளைக்கும் நான் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ உடனே ஆனால் எல்லாம் ஓகே தான், இந்த முருதுகாய் தான் எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆமான்னு சொல்லும்போது, அவன் ஒய்ஃப் வந்து சுரேஷ், அவள் வந்து அவனுக்கு எப்படி ஒரு அதிக அறிவுபூர்வமாக ஒரு ஆலோசனை சொல்கிறான், இந்த மாதிரி ஆமானனை வந்து ஒரு இது ஒரு தூக்கு மரம் பண்ணு, அதை அந்த முருதுகாயை கொண்டுடலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல ஒய்ஃபாக அவனுக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்கிறான். பட் எனக்கு இந்த ஆமானுடைய இந்த வாழ்க்கையில் வந்து நான் கற்றுண்ட ஒரு பாடம் என்னென்னா, ஆமான் சந்தோஷமா போறான், சி ராஜா என்னை கூப்பிட்டுருக்காங்க, எஸ்தர் வந்து அத்தனை பேர்ல என்னதான் கூப்பிட்டுருக்காங்க, சி இட் ஆல்வேஸ் சீம்ஸ் லைக் ஈவில் இஸ் ட்ரையம்பிங் இல்லையா, ஈவில் இஸ் வினிங். நம்ம எப்பவுமே வந்து தீமை வந்து ரொம்ப தப்பு செய்யறவங்க ஆக்சுவலி நல்லா இருக்கிறதையும் நம்ம பார்க்குவோம். பார்க்கும்போது நம்ம நினைப்போம், ஏன் நம்ம வந்து உலக பிரகாரமாக இருக்கிறவங்க இல்லை தவறான காரியங்கள் செய்கிறவங்க வந்து நல்ல சந்தோஷமாகவும் நல்ல பணம் எல்லா வசதிகளோட சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் முடிவை பார்க்கணும், காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போம் சொல்லி ஒரு வசனம் இருக்கும். சோ யூ ஷுட் லுக் அட் தி எண்ட் வாட் ஹேப்பன்ஸ். சோ ஃபார் அ டைம், ஒரு ஒரு சில கொஞ்ச நேரத்துக்கு தீமைதான் வந்து வெல்வது போல இருக்கும், ஆனால் வந்து உண்மையும் நன்மையும் தான் எப்பொழுதும் இல்லையா வில் ட்ரையம்ப்ன்றது நம்ம இந்த கதையில் கூட தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹாமான் அப்போ பார்க்கும்போது முரதுகா யோசிச்சிருக்கலாம் இல்லையா, நான் வந்து இங்கே ஒரு சிறையிருப்பில் இருந்து கூட நான் வந்து தேவனுக்கு உத்தமமாக இருக்கேன், ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதே இந்த ஹாமான் பார் இவ்வளோ துஷ்டனாக இருந்து இவ்வளோ நல்லா இருக்கான்னு முரதுகாய் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி நம்மளாம் நிறையா நினச்சிருப்போம் இல்லையா. ஆனால் வந்து இந்த கதையிலேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், எப்படி ஹாமானுடைய முடிவு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து அந்த தூக்கு மரம் செய்யணும் அப்படின்னு அவன் ஒய்ஃப் அவனுக்கு கொடுக்குற ஆலோசனையோட அது முடியுது அந்த சாப்டர், சாப்டர் 5. ஸோ சாப்டர் 6ல தான் பார்க்குறோம் காட் இஸ் அட் ஒர்க், அவங்களுடைய உபவாசமும் ஜபமும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணின காரியங்களும் எப்படின்றது, அது எப்படி அந்த அதற்கான பதில் தேவன் தந்தாருங்கிறத பார்க்குறோம்.
அதான் சாப்டர் 6ல வருது.
ஆமாம்
ஆமாம், நான் இங்கே படித்தேன். நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐரானிக்கல் சாப்டர்ஸ் இந்த ஹோல் பைபிள் வந்து சாப்டர் 6 ஆஃப் த புக் ஆஃப் எஸ்தர்னு சொல்கிறேன். ஏன்னா தலைக்கீழாகன்னு சொல்லுவாங்களே அந்த ஹால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அவரது எனக்கு எல்லாம் தலைக்கீழ்ன்ற மாதிரி. அது 5வது சாப்டர் முடியும் போது ஒரு மெகா பிளான் ஒன்று இருக்கும், அது 6வது சாப்டர்ல வந்து பார்த்தா அப்படியே ஏன்ற செட் ஆகிடும், செட்ன்றது ஏ ஆகிடும்.
ஆமாம், அன்னைக்கு ராத்திரி வந்து ராஜாவுக்கு தூக்கம் வரலை. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், கடவுள் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா ராஜாவுக்கு கூட தூக்கம் வராமல் செய்வார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நான் அதனால் அந்த வசனம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரதுனால என்ன சொல்கிறாரு, இந்த நாளாகம புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொல்கிறாரு. தே ஹாவ் அ ரெக்கார்ட் இல்லையா, அந்த ராஜ்யத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சரித்திர புஸ்தகம் ஒன்று இருக்கும். அந்த
ஒரே நிமிஷம், ராஜாவுடைய தவறான குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, அதை குடிக்கிறது அந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் வந்து இதுவும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் ஒரு பேட் கேரக்டர் அவருக்கு. அதுக்கு மறதி அதிகம் அந்த ராஜாவுக்கு, இல்லை தன் உயிரை காப்பாத்தின ஒரு ஒரு எபிசோடே மறந்துட்டாரு.
இல்லை பட் வி டோன்ட் நோ, அவருக்கு ஒருவேளை அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவருக்கு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் பண்ணிட்டாரு. ஸோ தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் லோவர் லெவலில் நடக்கும்போது இட் மே நாட் கோ அப் டு த கிங். ஸோ அவர் வந்து ராஜா அந்த நாலாம் புஸ்தகத்தை படிக்கும்போது முரதுகாய் வந்து எப்படி ராஜாவை கொலை பண்ண ரெண்டு பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்கள வந்து அதை முரதுகாய் தான் சொன்னார் அப்படிங்கிறத வந்து 2வது அதிகாரத்தில் கடைசியில் நம்ம பார்க்குறோம். அதை வந்து அதில் எழுதியிருக்கிறத வந்து படிக்கிறாங்க. ஸோ எப்படி முரதுகாய் வந்து ராஜாவை காப்பாத்தினார், ரெண்டு பேர் வந்து அவரை கொலை பண்ண தேடினார் அந்த திட்டத்துலேருந்து அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜா கேட்குறாரு, இந்த முரதுகாய்க்கு அதுக்கு ஏதாவது அதை ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அவருக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்றாங்க. இதுக்கு முரதுகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு இல்லைன்னு உடனே அந்த டைமில் தான் கரெக்டாக யார் உள்ளவரா, நம்ம ஆமான் உள்ளவராரு. என்னென்னா முரதுகாயை அந்த தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி. ஆமான் வந்து இஸ் ஆல்வேஸ் திங்கிங் அண்ட் பிளாட்டிங் ஈவில், எப்பொழுதுமே தீமையை பற்றி யோசித்து தீமையை வந்து எப்படி இது கேரி அவுட் பண்ணலாம், செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய முழு எண்ணமும். ஸோ முரதுகாயை வந்து அந்த தூக்கில் போடணும்னு சொல்லி ராஜாட்ட கேட்கணும்னு வரும்போது யோசித்து பாருங்கள், ராஜா வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. ஆமான் முதல்ல பேசியிருந்தா கேட்டிருப்பான் அதை, பட் ராஜா முதல்ல பேசுகிறாரு. ராஜா வந்து கேட்குறாரு ஆமான்கிட்ட, ராஜா ஒருவனை கனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னே. ஆமான் வந்து தன்னை தவிர வேற யார் ராஜா கனம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள சொல்றான், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லும் போது.
நேத்திக்கு தான் அவன் மகாராணி வேற டின்னர் கூப்பிட்டுருக்காங்க.
ஆமா,
காலைல ராஜா கேக்குறாரு ஒருத்தனுக்கு வந்து கனம் பண்ணணும்னா எப்படி எல்லாம் பண்ணணுமோ. ஆமான் 100% ஷுவரா தெரிஞ்சு தன்னை கனம் பண்றதுக்கு ராஜா இன்டைரக்டா ஏன் தன்னிட்டே கேக்குறாரு.
உடனே அவர் சொல்கிறார், ராஜா உடுத்தி கொள்ளுற ராஜா வஸ்திரம், ராஜா ஏற குதிரை, அவர் சிரசில் இருக்கிற முடி எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த 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 பர்சன் ஹூ ஹேஸ் டு பி ஆனர்ட், அவருக்கு அதெல்லாத்தையும் போட்டு அலங்கரிக்கணும். அது ஒரு அதை வேற என்னென்ன பிரதான பிரபுக்களில் ஒருவன் வந்து ராஜாவை வந்து அலங்கரிக்கணும். அப்புறம் அவனை குதிரையில் ஏறி நகர வீதியில் வந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி தான் செய்யும் செய்யப்படும் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி போய் எல்லாம் இது பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜா வந்து சொல்றாரு, நீ சொன்னபடியே போய் முரதுகாய்க்கு பண்ணு.
அங்கதான் காதெல்லாம் கொஞ்சம் விரலோட்டு கிளீன் பண்ணிருப்பாரு, சரியா சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டிருப்பாரு.
இல்ல அப்படி சொல்லும் போது உடனே ராஜா வந்து இது ஆமான் போய் அதே மாதிரி முரதுகாய்க்கு பண்ண. அப்ப யோசிச்சு பாருங்க, முரதுகாயோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், ஆமானுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் தன் ஒய்ஃப் கிட்ட அதெல்லாம் சொல்லும்போது அவங்க உடனே, ஐயோ நீ தாழ்ந்து போக தொடங்கிட்ட, யூதருக்கு முன்னாடி இதாகிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தேர் வாஸ் நாட் மச் டைம் ஃபார் ஹாமான். அடுத்தது அவன் எதையும் பிளான் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் எல்லா ராஜாவோட ஆட்கள் வந்து சீக்கிரமாக விருந்துக்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க. ஸோ அவனுக்கு நேரமே இல்லை. ஸோ இந்த ஹோல் சாப்டரில் வந்து பார்த்தா நிறைய கோ இன்சிடென்சஸ், ஆனால் நிறைய தற்செயல்கள்.
ஆமாம், பட் தற்செயல் எல்லாமே நமக்கு தற்செயல்,
அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு தான் தட்ஸ் வாட் ஐ மீன், வந்து எல்லாமே இத்தனை காரியங்கள் தற்செயலாக நடக்குமா இல்லையா? ஸோ எல்லாமே தேவனுடைய திட்டமிடப்பட்ட செயல் தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தற்செயல்னு ஒன்று கிடையாது, எல்லாமே திட்டமிடப்பட்ட தேவனால் திட்டமிடப்பட்ட செயல்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். பல வேளைகளில் நம்ம தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அல்லது வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணுறவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதுதான், என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆச்சு எனக்கு, தேவன் இப்படி எனக்கு பதில் சொன்னார் அப்படிலாம் நம்ம சொன்னாக்க அதெல்லாம் தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவனை அறியாதவர்கள் அப்படி சொல்லக்கூடும். ஆனால் இட்ஸ் வந்து இந்த சாப்டரை பார்க்கும்போது இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ. இவ்வளோ தற்செயல்கள் ஒரே ஒரு அதிகாரத்தில் ஒரே நாளில் ஒரு வேளையில் நடந்து முடியறது வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஆச்சரியம். அப்படி உண்மையில் உலகத்தில் நடக்கக்கூடியது.
ஆமாம், இது தற்செயல் மட்டும் இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி உல்டா இல்லையா,
டர்ன் அரவுண்ட்
இல்லையா. ஸோ தற்செயலான ஏதோ ஒன்று போய் ஏதோ விழுந்ததுன்ற மாதிரி இல்லையே, இது ஒரு பிளான் பண்ணது ஒன்று நடந்ததும் அவருக்கே தலைக்கீடா இல்லையா?
ஆமாம். ஸோ இதுதான் என்ன சொல்ல வரேன்னா, God is in control of our times. நம் காலங்கள் அவர் கையில் இருக்குது. பல வேளைகள் நம்ம வந்து இன்னும் நம் என்ன சொல்கிறது, சில வேளை நம்ம நினைத்தது போல விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடும். அல்லது நமக்கு தீமை செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறத இருக்காங்களே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம வருத்தப்படக்கூடும். ஆனால் அது எல்லாத்துக்குமே பதில் என்னென்னா, தேவனுடைய நேரமும் காலமும் வரும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும். God's clock is never late nor early. It's always on time. ஸோ தேவனோட அதுக்குன்னு வச்சிருக்கிற நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, தேவனை விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை கடவுளுடைய கையில் இருக்குது, அவர் அதை ஏற்ற காலத்தில் சரியானபடி எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வாருங்கிற நிச்சயமும் நம்பிக்கையும் தேவன் மேலே இருக்கணும். எல்லாம் நம்ம நினைக்கிறபடியே நடக்கும்போது தேவனை விசுவாசிப்பது பெரிய காரியம் அல்ல. அப்படி ஒருவேளை எதிராக இருக்கும்போது தேவன் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிற தேவன் என்ன சொல்கிறது செய்வார்ன்றதை விட தேவனுக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுன்ற ஒரு நிச்சயமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது தான். இட்ஸ் அ கிரேட் ஆஃப் ஃபேத்
இல்லையா? காட்ஸ் ப்ராவிடன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதான் கடவுள் வந்து கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப் என்றது. இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பைபிள் வந்து புக் ஆஃப் எஸ்தர் தான் இல்லையா?
கண்டிப்பா. இதோட வந்து நம்ம 6th சாப்டர் முடியுது. ஹாமான வந்து நீ சீக்கிரமாக வா, ஃபீஸ்ட்டுக்கு வா, இது விருந்துக்கு வான்னு சொல்கிறதோட முடியுது. 7th சாப்டர் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.
ஆறு வீர என்ற ஆல்பம் இந்த பாடல் உங்களுக்காக. You get வெல்கம் பேக். திஸ் இஸ் இறை இசை தமிழ் கிறிஸ்டியன் மியூசிக் ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுடைய எஸ்தர் புக் நாங்கள் சேர்ந்து பைபிள் ஸ்டடியுடைய இரண்டாம் பாகம்.
இப்போது 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 6வது அதிகாரம் பார்த்து முடிச்சுட்டோம் முன்னாடி. இப்போ 7வது அதிகாரத்தில் எஸ்தர் பண்ணுகிற அந்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரும்போது திருப்பியும் ராஜா கேட்குறேன், உனக்கு வேண்டுவது என்ன, நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, உனக்கு பாதி மட்டும் கேட்டாலும் என் ராஜ்யத்தில் நான் தர தயாராக இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போது ராஜா எஸ்தர் ராஜா தி அவள் வந்து எஸ்தர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி குட். அவள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி பேசணும் அப்படிங்கிறது நல்லா அறிஞ்சிருக்கா. அந்த ராஜாவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காவா, எப்படி எந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா. அப்போ அவள் சொல்கிற உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது, என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாள். ஃப்ரம் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் ஷி கிவ்ஸ் ஹிம் அன் ஆன்சர் அப்படின்னு சொல்லும். அதோட வந்து ஷி இஸ் வெரி ஹம்பிள், இவ்வளோ பெரிய ஷி இஸ் ஆக்சுவலி த குவீன் இல்லையா. ஆனாலும் அவள் வந்து சொல்கிற உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு ஜனங்களும். ஸோ தட் ஹியூமிலிட்டி இஸ் ஆல்சோ அ பிக் ஃபேக்டர் இல்லையா. ஷி தட் இஸ் வாட் வாஸ் மிஸ்ஸிங் இன் ஹாமான் இல்லையா. ஸோ இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் குவாலிட்டி விச் இஸ் டு பி ஃபவுண்ட் இன் God's people. Like, other than that is one of the things that is really missing in the Christian world. Humility, Christ, he was such a great example of humility. If he is our role model, namakku vandu humility pathi ellame therinjikka vendi ellathiyum nam therinjikalam. Even from, there are so many characters in the Bible from whom we can learn. Mukkiyama vandu yen humility na, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரோல் மாடல் இஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹீ ஷோட் ஹியூமிலிட்டி. ரெண்டாவது வந்து தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்ம வந்து கடவுள் கண்களில் நமக்கு தயவு கொடுக்கணும். நம்ம நிஜமாவே உண்மையான தாழ்மை, ஒரு இன்னும் போலியான தாழ்மை இல்லை, உண்மையாகவே இஃப் வி ரியலைஸ் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஆர் காட் இஸ் வி வில் நோ ஹவு ஸ்மால் வி ஆர். தேவன் எவ்வளோ பெரியவர் யார் என்பதை, நம்முடைய தேவன் யார் என்பதை நான் உணர்ந்திருந்தோம்னா நான் எவ்வளோ சின்னவங்க நம்பன்றது நமக்கு புரியும்.
இந்த கரண்ட் சினாரியோ நீ சொல்லும்போது வந்து எஸ்தருடைய ஹியூமிலிட்டி நம்ம சொன்னாலும் கூட அதோடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஹாமான்.
ஹாமான் எக்ஸாக்ட்லி
எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு
இல்லை. அடுத்து 4வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எஸ்தர் சொல்கிற ராஜா கிட்ட, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது. எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து என்ன சொல்ல வரானா, உனக்கு நஷ்டம் வர வைக்கிறான் இவன். இவன் வந்து என்ன சொல்றது,
யாரும் இது வரைக்கும் சொல்லல,
யாரும் சொல்லல. பட் அதான் அவ எப்படின்னா, இந்த ராஜா வந்து சச் அ பிக் கிங் வேற, அண்ட் ஹி சோ பிக் ஆன் யூ நோ ஸ்பெண்டிங். ஸோ அவனுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அவன் என்ன சொல்றானோ, இந்த இவன் பண்ற காரியத்தினால உங்களுக்கு பெரிய நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா யார் அந்த, ஆமா இப்படி செய்ய துணிகரன் கொண்டவன் யார், அவன் எங்க அப்படிங்கிறாரு. அப்போதான் சொல்கிறான், இந்த ராஜான் தான், இந்த ஆமான் தான் அது அப்படின்னு சொல்லும்போது ஆமானுக்கு உடனே திகில் வந்துடுது. வேர்ஸ் 6ல பார்க்குறோம், உடனே அவன் திகில் அடைஞ்ச உடனே ராஜா கோபமாக எழுந்து போயிடுறான். சட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் இல்லையா.
ஆமாம், அது அது மூணு இமோஷன்ஸ் இல்லையா அந்த டைமில். அதாவது எஸ்தர் வந்து ரிலீவ்டு, இந்த டைம் தான் அது, இந்த படத்து இந்த இட் வாஸ் அ மூவி, திஸ் இஸ் த டர்னிங் பாயிண்ட், இதுதான் அந்த பஞ்ச் டயலாக்னு சொல்கிற மாதிரி எஸ்தர் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இவன் தான் அது ராஜா கோவது, யார் அதை பண்ணது வந்து அப்போ இவன் தான் அதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மூணு ரியாக்ஷன் ரிலீ, எஸ்தருக்கு பெரிய ரிலீஃப், அப்பா நம்ம சொல்லிட்டோம், சொல்லி முடிச்சிட்டோம், இதுக்காக தானே அவன் உயிரை காப்பாற்றிட்டு முறத்தக்காய் போய் சொல்லுன்னு சொல்கிறதும் அது எப்படி என்ன சொல்றது, ஒரு வழியாக ஷீ இஸ் அச்சீவ் தட். அது ரெண்டாவது இமோஷன் தான் ராஜா, உடனே கோவம் டிசப்பாயின்மெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் இல்லை அதை தாங்க முடியல, அதை எடுத்துவிட்டு ஹி ஸ்டார்ம்ஸ் அவுட். மூணாவது ரியாக்ஷன் வந்து நம்மளுடைய ஆமான், அவர் வந்து ஐயோ திகில் என்ன நடக்குமோ என்ன நடலை அப்படின்ற ஒரு பயம். ஸோ இது மூணுமே அடங்கியிருக்கிறது தான் இந்த சொன்னது ஒரு 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 வசனத்தில்
ஆக்ஷன் பேக்ட் புக் ஆக்ஷன் பேக்ட் சாப்டர். அப்போ ராஜா உக்கரத்தோடு எழுந்து போயிடுறான் அந்த பந்தியை விட்டு தோட்டத்துக்கு போகிறான். அப்போ ஆமான் உடனே தனக்கு அவனுக்கு தெரிஞ்சிருத்து, ஐயோ ராஜா வந்து தன்னை இது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ராஜாத்திக்கிட்ட போய் வந்து ஹி வாண்ட்ஸ் டு ப்ளீட். ஆமா இப்போ அவள்கிட்ட வந்து கெஞ்சலான்னு சொல்லிட்டு போகும்போது ராஜா என்ன பண்றான், அந்த டைம்ல திரும்பி வரும்போது இந்த ஆமான் ஒருவேளை எஸ்தர் காலில் விழணும்னு நினைச்சானோ என்னமோ தெரியாது, அவன் மெத்தையில விழுந்துட்டான்.
ஆமா தலைமையெல்லாம் குடிச்சிருப்பாங்கன்றது நம்ம
புரிஞ்சுக்கணும். அதனால ராஜா பார்த்த உடனே தப்பா நினைச்சுக்கிறான், இவன் வந்து நான் இருக்கும்போதே இவன் ராஜா தொட வரான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து அப்படி சொன்ன உடனேயே அந்த ராஜாவுடைய ஊழியர்கள் வந்து அவன் மூஞ்சில ஆமான் மூஞ்சில துணியை போட்டு மூடி கொண்டு போய் அவனை அந்த அதே அவன் ஆமான் வந்து முருதகாய்க்காக பண்ணி வச்சிருந்த தூக்குல அவனையே போட்டுறாங்க.
ஆமா இல்லை எனக்கு இந்த இடத்துல நீ ஒன்று ஒரு ஒரு கேரக்டர் நீ சொல்ல மறந்துட்ட, இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அவர். அதாவது ராஜா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ராணி கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டாரு. ஆமான் வந்து என்ன பண்ணலாம் என்னன்ற ஒரு கோவத்தோடு இருக்கும்போது வந்து அது ஆக்சுவலாக அந்த சஜஷன் கொடுக்கறது வந்து அங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் தான், அவர் தான் சொல்ல ராஜா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல முருதகாயை வந்து இப்படி கொலை செய்யறதுக்கு ஒரு பெரிய இது கட்டி வச்சிருக்காரு அதுலேயே ஒரு போட்டா என்னன்ற ஐடியா வந்து அவன் தான் சொல்கிறான்.
அற்போனாங்கிற ஒரு பிரதானி வெர்ஸ் 9ல கரெக்ட். ஒருவேளை அவனையும் ஹாமால் ஏதாவது பண்ணிருப்பான்.
ஆமா அதே சொன்னா இவங்களுக்கும் அது இவங்க டைம் பார்த்துட்டு இருக்காங்க.
அதான் a bad person when you do wrong things and you have many enemies. நல்ல பண்றவங்களுக்கு எனிமீஸ் இருக்கலாம், இருந்தாலும் அது வந்து அவங்களை என்ன சொல்றது, இப்ப முருதகாய்க்கும் எனிமி இருந்தான் அவன் தப்பு பண்ணாதப்ப கூட, பட் இட் அவன் அதை பாதிக்கல. விரஸ் நம்ம தவறுகள் செஞ்சு அதனால எதிரிகள் இருக்க சம்பாதிக்கும் போது இட் டர்ன்ஸ் பேக் ஆன் யூல. நான் ஒரு இது ஒரு திருக்குறள் உண்டு, பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். இஃப் யூ டூ சம்திங் ராங் ஃபார் சம்படி இன் த டே சேம் திங் வில் கம் பேக் டு யூ இன் த நைட். தட்ஸ் வாட் ஹேப்பன் டு ஆமான். அது மட்டும் இல்ல, நம்ம யாருக்கு என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்பி, எதை விதைக்கிறோமோ அதை
அறுப்போம். அது பைபிள்ல கூட வசனம் அதுதான் நீ சொல்லிட்டே போ, கலேஷியன்ஸ்ல இருக்கு இல்ல,
எதை விதைக்கிறோமோ அதை அதை தான் அறுப்போம் அப்படின்னு. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இது எல்லாமே உங்களுக்கு கனிகளினால் அறிவீர்கள், ஏன்னா எதை விதைச்சிருக்கோமோ அதான கனியா வரும். அப்படி இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. நமக்கேமோ உலக வழக்கப்படுகிற வீணும் இல்லையா, எது நம்ம என்ன செய்யறோமோ அதான் திரும்பி வரும் அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த 7th சாப்டர் முடியுது. ஸோ தட் வாஸ் தி எண்ட் ஆஃப் ஹாமான். பட் அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 8-10 வந்து இட்ஸ் மோர் ஹிஸ்டாரிக். அப்புறம் எஸ்தர் எப்படி ஹவு ஷி டுக் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும்.
ஆமாம் இட்ஸ் தட்ஸ் தி தேர்ட் பார்ட், தி கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் எஸ்தர் நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்டே டியூன்ட் லிஸ்னர்ஸ், ஏன்னா இது வந்து இது வரைக்குமே வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. வில்லன் வந்து இஸ் கோயிங் டு பி புட் டு டெத்ன்ற மாதிரி, தட்ஸ் நார்மலி ஹவ் அ மூவி எண்ட்ஸ் அப்படியே. ஆனால் இல்லை, இதுக்கப்புறமா எஸ்தர் நாராயண் என்ன பண்றாங்க, அவங்க பண்ண இது வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். பட் இனிமேல் அவங்க நடக்க போற காரியங்கள் வந்து அவங்க இதே மாதிரி தான் அந்த எஸ்தர் பிஹேவ் பண்ணுவாங்களா, நம்ம பார்த்தோம் ஹியூமிலிட்டியோட இருந்தாங்க. டஸ் ஷி கண்டினியூ லைக் தட் ஆர் டஸ் ஷி பிகம் டிஃபரண்ட் பர்சனாலிட்டி, அண்ட் வை டஸ் ஷி பிகம் டிஃபரண்ட் பர்சனாலிட்டி, இஸ் தர் எனி ரீசன்ஸ்ன்றதெல்லாம் பார்த்தா,
இஸ் இட் ரைட், இஸ் இட் ரைட்
ராங்னு இன்னும் என்ன சொல்றது. இது வரைக்கும் நடந்த எல்லாம் ஹிஸ்டாரிக் நடந்த சம்பவங்களை கொடுத்த ஒரு இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இனிமேல் நடக்க போகின்ற சம்பவங்கள் அதன் பின்னணி என்ன, அது அதுக்கான காரணங்கள் என்னன்றது நம்மளா வந்து இப்போ வி ஹாவ் டு கம் டு அவர் ஓன் இன்ஃபரன்சஸ்.
ஆமா
இஸ் தேர் நோ கிளியர் கட் என்ன சொல்றது கைடன்ஸ் அஸ் டு திஸ் இஸ் வை இட் ஹேப்பன் சொல்றது. அதனால இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் தேர்ட் பார்ட். பட் ஆஸ் ஆல்வேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சோடனே வாட் ஆர் த லெசன்ஸ் ஃப்ரம் தட்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டை முடிக்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த லெசன்ஸ் உனக்கு ஏதாச்சும் உனக்கு தெரியும்? நான் ஃபார் மீ தேர் இஸ் ஒன் லெசன் தட் ஐ சி. எஸ்தர் எஸ்தர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் பார்ட் ஒன்ல, ஷீ இஸ் அன் ஆஃபன். அப்பா அம்மா தாய் தந்தை இழந்த ஒரு அனாதை மகள் இல்லையா, எடுத்து வளர்த்ததும் பெரிய அவர் ஒரு பெரிய மன்னர், அவர் பெரிய பார்ஃபர், முருதகாய் ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷன், இஸ் ஜஸ்ட் இஸ் அ ஜூ, இது இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கடவுள் தேர்ந்தெடுத்து ஒரு மகாராணியுடைய இடத்துக்கு கொண்டு போனது வந்து கடவுள் தான் இல்லையா. அது இந்த ஆல் த சர்க்கம்ஸ்டான்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வர் சேஞ்ச் ஸோ தட் எஸ்தர் குட் கோ ஆன் டு பிகம் அ குவீன் அப்படின்னு சொல்லும் போது யோசித்து பார்த்தா கடவுள் வந்து நம்ம இஃப் யூ ஆர் ஓப்பன் அண்ட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு சர்வ் அண்ட் டு பி யூஸ்ட், யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக், அதான் பால் போல ஒரு பெரிய படித்தவர் மேதையாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மோசை போல லைக் யூனோ ஆல்ரெடி ஒரு ராஜ பேலஸில் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் பி ஜஸ்ட் அண்ட் ஹம்பிள் அண்ட் பர்சன் ஆஃப் நோ சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட் ஹியூமன் பீயிங் லைக் ஈவன் சச் பீப்புள் கேன் பி டேக்கன் டு கிரேட் ஹைட்ஸ் அண்ட் ஃபார் அ பர்டிகுலர் ரீசன். ஏதோ மகாராணி ஆறுறது மட்டும்தான் இது இந்த கடையினுடைய உச்சக்கட்டம் இல்லை, அந்த மகாராணி மூலமா நம்பர் ஆஃப் பீப்புள் தட் காட் யூஸ்ட் டு சேவ் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு எண்ணத்தையே ஹிஸ்டாரிக் இவெண்ட் டில் டெட் பீங் செலிபிரேட்டடுங்கிறது அந்த ஒரு எபிசோட் ஒரு பர்சன் உள்ளானதான். அந்த ஒரு பர்சன் வந்து ஒரு அனாதையான ஒரு குழந்தை சாதாரண, நம்மளும் கூட சில நேரத்தில் அனாதைகளாக நம்ம யோசிக்கலாம். நமக்கு யாருமே கிடையாது, இந்த ஆஃபீஸ்லாம் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்னும் பேக்ரவுண்ட் இருக்கு, இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது இல்லைங்க நம்ம யோசித்தாலும் கூட. பட் இட்ஸ் நாட் யூ டோன்ட் திங்க் இன் இன் அ வே தட் இட் ஒன்லி சர்வ் மீ. கடவுள் என்ன சூழ்நிலையை மாற்றி என்ன பெரிய ஆளாக்கிடும் முக்கியம் இல்லை, அத பண்ண வல்லவராக இருக்கிறார். பட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் காட் இஸ் ட்ரைங் டு அச்சீவ் த்ரூ மீ.
அப்புறம் இன்னொரு சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி எஸ்தரை போல் ஒருவேளை கடவுள் வந்து நமக்கு எதையாவது கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம்னா இட் டசன் எல்லாருமே ராணி ஆகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கலாம், நம்ம ஒரு இருக்கிற இடம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை அங்கே தேவன் வச்சுருக்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களின் ஸ்கோப்புக்குள்ளே நம்ம வந்து எப்படி கடவுளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி வந்து சிறையில் இருப்பவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் உன்னால் விடுவிக்க கூடுமானால் விடுவின்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால் வந்து நம்மளை சுற்றி அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை வந்து எப்படி வி கேன் கிவ் அவர் டைம், வி கேன் கிவ் அவர் அட்டென்ஷன். எவ்வளோ பேருக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்டு. தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்ச எத்தனையோ பேரை வந்து காப்பாத்தின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்ததுனால, ஒரு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பேசுனதை கேட்டதுனால காப்பாற்றப்பட்டவங்க எவ்வளோ பேர் உண்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஒருவேளை தேவன் இதுக்காக தான் என்னை இங்கே வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அலர்ட்டாக இருந்தோன்னா அந்த சூழ்நிலைக்குள்ளாக தேவன் வந்து அதன் ஊடாக ஒருவேளை யாரையாகனு நம்மளுடைய பாத்தில் கொண்டு வர, நம்மளுடைய பாதையில் கொண்டு வருவார். அவர்களுக்கு நாம் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் படிக்கு. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, எஸ்தரை போல் யூ ஷுட் பி ப்ரிப்பேர் டு கோ தி எக்ஸ்ட்ரா மைல், கோ தி ஆல் தி வே. உயிரை பணைய வைத்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய என்ன ஜனங்கள் அழியாமல் இருக்கணுன்ற வந்து அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த நம்முடைய ஜனங்களை பற்றின அக்கறை, ஆத்மாக்களை குறித்த கரிசனம்.
தட்ஸ் தி லெசன் ஃபார் மீ ஆல்சோ. லைக் எனக்கு என்ன வந்து, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நல்லா இருக்கேன், நான் மகாராணி மாதிரி இருக்கேன், நம்ம பாரஸ்குல எனக்கு எல்லாம் இருக்கு, ஒய் ஷுட் ஐ கேர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் மை ஃபோர் வால்ஸ். பல நேரங்களில் கிறிஸ்தவங்களோட நம்ம சமூகத்துக்குள்ள, நம்ம கோயிலுக்குள்ள, நான் என் குடும்பத்துக்குள்ள நல்லா இருந்தா போதும், வெளியில இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நான் சொல்லணும், ஏன் கிறிஸ்தவம் இல்லாத ஒருத்தன் என் செத்தா கூட நமக்கு என்ன வந்தது இல்லைங்க, ஏன் இல்லை என் ஜாதிக்காரன் என்னுடைய சமூகத்தான் கிறிஸ்தவன் நல்லா இருக்கானா, அது போதும். கடவுள் எங்களை வச்சுட்டு இருக்காரு, எங்களை சந்தோஷமா இருக்கோம், கத்தருக்கு சோத்திரன்ற போற வாழ்க்கை பத்தாது.
அதுக்காக எல்லாரும் உடனே பைபிளை தூக்கி போய் ப்ரீச் பண்ணணும் நான் சொல்ல வரல. முதலாவது நம்ம வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இவர்களுக்குள் என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். அப்படி தே ஷுட் பி அட்ராக்டட் டு காட், அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். வெறும் பேச்சு மட்டும் இட் இஸ் நாட்
காப்பாத்துற மாதிரி நானும் போய் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் நமக்கு வந்து யூதர போற ஒரு பெரிய கூட்டத்தை நமக்கு காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கும் நம்ம வேலை செய்கின்ற சூழ்நிலைகளையும் நம்ம இருக்கிற இடங்களிலும் கூட அநீதி அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாமே கூட வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம போராடுறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் ஸ்பெஷல், எல்லாரும் பண்ணுவாங்க, மிருகஜீவன் கூட பண்ணும், அது ஒரு ஆபத்து வந்தால் தன்னை காப்பாத்திக்கிறது. ஆனா நம் கண்ணெதில் நம்ம வீட்டில் வேலை செய்யறவர்களோ இல்ல நம்ம வேலை செய்யற அலுவலகங்கள்ல people are being abused or misused or like if you see something that is not fair in mood, இது வந்து கிறிஸ்தவர்கள் missionaries மற்றும் நம்மளுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் ஐ திங்க் ஆர் வெரி செல்ஃப் சென்டர்ட் அண்ட் வெரி செல்ஃப் ஃபோக்கஸ்ட். என்னுடைய சால்வேஷன் எனக்கு கத்தருக்கும் உறவு நல்லா இருந்தா போதும்ன்றது. ஆனா வெளி உலகத்தில் இப்ப சதியை ஒழித்தது இந்தியாவில் வந்து யாருன்னு கேட்டா மிஷினரி தான். அந்த மாதிரி பல விதமான சைல்ட் மேரேஜ் பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒழித்தது அவங்க தான். ஏன்னா சமூகத்தை பத்தி ஒரு கரிசனம் இருந்தது. சோ எனக்கு வந்து யூத கூட்டம் மாதிரி ஒண்ணு இருக்கா நான் போய் செய்ய கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம சுத்தி பக்கத்தில் இருக்க நம்மளுடைய உறவின் மக்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் நம்ம காப்பாற்றப்பட வேண்டியவங்க.
அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை மனைவி புருஷன் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிச்சாலே போதும் இருக்கு. இப்போ அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளே அழுதி நடக்காமல் பார்த்துக்கோங்க. புருஷனை பொண்டாட்டியாக அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, ஒய்ஃப் அடிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது, பிள்ளைகளை கவனிக்காமலோ கேர் பண்ணாமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறத பார்க்கும்போது, ஐ திங்க் எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை ஒழுங்காக கவனிச்சாலே அனாதைங்களே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவசியமே இருக்காது, ஏன்னா எவ்ரி ஃபேமிலி வில் பி குட் இல்லையா, எவ்ரி ஃபேமிலி வில் பி ரைட்.
சோ லிசனர்ஸ், வி கம் டு தி எண்ட் ஆஃப்
பார்ட்
2 ஆஃப் தி புக் ஆஃப் எஸ்தர். சோ மீண்டும் நாங்கள் பார்த்து அடுத்த வாரம் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண வரைக்கும் எங்களுக்கு ஏற்கனவே சில போல உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய பைபிள் ஸ்டடி கேட்டு வாருங்கள். இது வரைக்கும் மோர் தென் 110 ஆட் பீப்புள் ஹவ் டவுன்லோடட் த பைபிள் ஸ்டடி பிசைட்ஸ் லிஸ்னிங் டு இட் ஆன்லைன். மோர் தென் 100 ஆட் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டவுன்லோடட். ஸோ வெரி என்கரேஜ் பை தட் ஃபேக்ட். ஸோ
இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நீங்களும் எங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது பயன்பெற்றிருந்தாலோ அல்லது எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினாலும், நாங்கள் எதையோ விட்டுருந்தோன்னா அதை கூட எங்களுக்கு சொல்ல விரும்பினாலும் எங்களுக்கு இமெயில் அனுப்புங்கள். admin@irisai.com என்ற மின்னஞ்சலுக்கு எங்களுக்கு மெயில்
அனுப்புங்கள். அங்கே போய் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் போட், குட் அண்ட் பேட் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா வில் பி ரியலி ஹாப்பி டு டேக் தட் ஆன் போர்ட்.
மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எஸ்தர் புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.